கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் மாலை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி நாகர்கோயில் தூத்துக்குடி ஊட்டி சகோதர சகோதரிகள் அவங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு பகிர்ந்தளித்திருக்கிறாங்க, அதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் 4வது வால்யூம் 7வது பாடத்தை நாம நிறைவு செய்தோம். இந்த 7வது பாடம் சுருக்கமாக நம்ம சொல்ல வேண்டும் என்றால், தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய கோபத்தை இந்த பூமியின் ஜாதிகள், தேசங்கள், ஜனங்கள் மீது ஊற்றுவதற்காக அவங்களை ஒன்று கூட்டி சேர்த்து வருவதை நாம பார்த்தோம். சுயநலத்தின் அடிப்படையில் இன்னைக்கு உலகம் முழுவதும் கர்த்தர் இயேசுவின் வந்திருத்தலாகிய இந்த ஆசீர்வாத காலத்தில் அவர்கள் அந்த ஆசீர்வாதங்களின் மூலம் வேற்றுமைகள் வித்தியாசங்கள் எல்லாம் இல்லாம மறக்கப்பட்டு ஒரே கூடாரத்துக்கு கீழே அங்க வந்திருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். அப்படி அவர்கள் வந்திருக்கிற வேளையில நாம் கண்கூட பார்க்க முடியுது, பூதங்கள் அதாவது அமைப்புகளில் உள்ள மனுஷர்கள் எல்லாரும் அந்த இறுதியான அழிவுக்கு ஆயத்தமாகி வருவதையும் நம்ம பார்க்க முடியுது. எந்தெந்த வகையில ஆயத்தப்படுகிறது இந்த பூமியின் அமைப்புகள் அழிவுக்கு என்பது அந்த பாடத்தினுடைய மைய கருத்து. அதுல நிறைய விஷயம் நாம அங்க பார்த்தோம். உற்பத்தி மற்றும் தேவையினுடைய அந்த சட்டம், அதனுடைய நுணுக்கங்கள், அதுக்கப்புறம் ஜனங்கள் மத்தியில எப்படி அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுவதில் ஒரு மனுஷர்களுக்கு மேல அந்த மெஷின்ஸ் நம்பி இருக்க வேண்டி இருக்கு. அந்த மெஷின்ஸ் அதிகமாகும் பொழுது எந்திரமயமாக்குதல் அதிகமாகும் போது மனிதர்களுக்கு வேலை இல்லாமல் அங்கே போவது, அதனால வரக்கூடிய எல்லா இக்கட்டான சூழல்கள் அதெல்லாம் பார்த்தோம். அதே வேளையில ஸ்திரீகள் அதிகமாக வேலைகளுக்கு போவது கூட ஒரு பிரச்சனைக்கான ஒரு காரணம். அது இன்னும் வேலையினுடைய அவசியத்தை ஆண்களுக்கு மத்தியில அங்க தூண்டுவதை பார்க்கிறோம். ஆனா மொத்தத்துல ரெண்டு பேருமே இந்த இயந்திரமயமாக்குதல்னால பாதிக்கப்படுவது. நெக்ஸ்ட், அந்த இந்த நாட்கள்ல உருவாகி இருக்கிற ராட்சதர்கள், பெரிய பெரிய சங்கங்கள், அமைப்புகள் பெரிய அளவுல உருவாகி சிறு வியாபாரிகளை அங்க பாதிச்சிருக்கிறாங்க. இந்த சிறு வியாபாரிகள் கூட இதனால ஒரு பெரிய அதிருப்திக்குள்ள அங்க இருக்கிறாங்க. அப்போ சமுதாயத்துக்குள்ள அந்த சச்சரவு வருவதற்கான தருணம் நல்லா உருவாகி இருக்கிறது நாம அங்க பார்த்தோம். சோ இதெல்லாமே போன பாடத்தினுடைய சாரம் உங்களுக்கு நான் மறுபடியும் காண்பிச்சேன், அவ்வளவுதான். இன்னைக்கு நாம ஒரு புது தலைப்புக்குள்ள போறோம், இன்னைக்கே முடிக்க போறோம். சின்ன பாடம், பாடம் வந்து 8வது பாடம். இங்கிலீஷ்ல த கிரைஸ் ஆஃப் த ரீப்பர், தமிழ்ல வசனத்திலிருந்து சொல்லணும்னா அறுக்கிறவர்களின் கூக்குரல், வால்யூம்ல அறுவடையாளர்களின் கூக்குரலா? ஆமா. சோ வசனம் இது யாக்கோபு 5வது அதிகாரத்தின் வசனத்தை அடிப்படையா வைத்து தலைப்பு வரும் பொழுது த கிரைஸ் ஆஃப் த ரீப்பர், அறுக்கிறவர்களின் கூக்குரல். ஒருவேளை இந்த தலைப்பு கேட்ட உடனே நீங்க அறுக்கிறவர்கள்னு யார் நினைக்கிறீங்க? நம்மள நினைப்போம் இல்லைங்களா? நம்ம இல்ல, ஸ்பிரிச்சுவல் அறுவடையாளர்கள் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் அறுவடை பத்தி பேசல, லிட்ரல் அறுவடை, லிட்ரல் அறுக்கிறவர்களை பத்தி பேசு. ஃபோர்த் வால்யூம் மனதில் இருக்கட்டும். உலகத்தினுடைய முடிவு எப்படி சம்பவிக்கும் என்பதுதான் நம்ம தியானம் இந்த வால்யூம் முழுக்க. அப்ப உலகத்துக்கு சம்பந்தமான விஷயங்களே நம்ம இந்த வால்யூம் முழுக்க நம்ம ஆராய்ந்து வருகிறோம். சோ இன்னைக்கு நாம பார்க்க போறது அறுக்கிறவர்களின் கூக்குரல். சகோதர சகோதரிகளே, இது உலகத்துல இருக்கிற ஒரு முக்கியமான வர்க்கம், ஒரு வகுப்பார், அவங்களுடைய கூக்குரல். அவர்கள் யார் என்று பார்க்கும் போது அறுக்கிறவர்கள் என்று சொல்லப்படுது. அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கூக்குரல் கூட முக்கியமான ஒரு விஷயம் நாம கவனிக்கணும். அந்த கூக்குரல் அவங்களுடைய அழுகை காண்பிக்குது, இந்த உலகம் சீக்கிரத்துல முடிவுக்கு வரப்போகுது என்று. ஏன்னா அப்போஸ்தலர் இதைய பரிசுத்தாவியில நிருபத்தில் எழுதியிருக்கிறாங்க, தீர்க்க தரிசனமா. சோ அந்த வசனத்தை நாம இன்னைக்கு தியானிக்கிறோம். இந்த பாடம் முழுக்கவே அந்த ஒரு வசனத்தை தியானம் பண்றது தான். ஆனாலும் வழக்கம் போல நமக்கு பரிச்சயம் இல்லாத புது தலைப்புகள் இங்க பேசப்படுது. முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக அதை தருவதற்கு நான் முயற்சிக்கிறேன். நீங்க கூட ஒத்துழைக்க நான் உங்களிடத்துல அங்க கேட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த அறுக்கிறவர்களுடைய கூக்குரல், விவசாய வர்க்கத்தாருடைய கூக்குரல், இந்த தலைப்புல சகோதரர் எது பத்தி பேசுறார் என்று நம்ம இந்த பாடத்துக்குள்ள பார்க்கலாம். இதுக்கான ஆதார வசனம் ஜெபனியா 1:18. கர்த்தருடைய உக்கிரத்தின் நாட்களில் அவர்களுடைய பொன்னும் அவங்களுடைய வெள்ளியும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. சோ மனுஷர்களிடத்துல பொன் இருக்குது, வெள்ளி இருக்குது, அவைகளையே அவர்கள் எல்லாவற்றுக்கும் சார்ந்து இருக்கிற காலமாக இருக்குது. ஆனால் தேவனுடைய உக்கிரமான கோபத்தினால் இந்த பூமியின் மீது வரும்போது இந்த பொன் வெள்ளிய நம்பி இருக்கிற மனுக்குலத்துக்கு அதனால எந்த விடுதலையுமே அங்க கிடைக்க போறதில்லை. அப்போ இந்த மனுக்குலம் சகலத்துக்கும் நம்பி இருக்கிற அந்த பொன் வெள்ளி அவர்களை விடுவிக்காதுன்னா, அப்ப இது நாம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் விடுவிக்காது, எதனால விடுவிக்காது? இவ்வளோ நாள் மனுஷங்களுக்கு அதுதானே எல்லாமே. ஆனா இனி அதுக்கு அந்த நிலைமை இருக்காதுங்க பொழுது அப்ப என்ன மாற்றம் நடக்குது, எப்படி நடக்குது? இதெல்லாம் தான் இந்த பாடத்துல சகோதரர் அங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கிறார். இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் போது நெகட்டிவா ஆரம்பிக்கிறார், அப்பதான் பாசிட்டிவா அங்க முடிக்கும் போது. நெகட்டிவா எப்படி ஆரம்பிக்கிறார்? சோ இது வரைக்கும் 7 பாடம் நாம பார்த்திருந்தாலும் அதைய கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறவங்க, நெக்ஸ்ட் சரித்திரத்தை கொஞ்சம் நல்லா அறிந்தவங்களா இருந்தா, இந்த 7 பாடங்களை பார்த்த பின்னும் இதனுடைய முடிவு அழிவுல தான் வருங்கிறத நம்புவதற்கு அவங்க கஷ்டமா உணர்வாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு கேள்வி வரும். சரி, கடந்த பாடம், அதுக்கு முந்தின பாடங்கள், எல்லா பாடங்களையும் நாம பார்த்தது போல பூமியினுடைய எல்லா தரப்பு ஜனங்கள் மத்தியிலையும் ஒரு வெறுப்பு உண்டாயிட்டு இருக்குது, உராய்வு உண்டாயிட்டு இருக்குது. அது அழிவுல வந்து முடியும் என்று நீங்க சொன்னாலும் நாம ஒரு முக்கியமான வகுப்பாறு மறக்க கூடாது. அவங்க வந்து என்ன சொல்லலாம், இங்கிலீஷ்ல கன்சர்வேட்டிவ் எலிமெண்ட் அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு ஒரு நிலையான தன்மை இருப்பதுக்கு முக்கியமான காரணம் மதிக்கிற வகுப்பார். தமிழ சொன்னா பழமைவாதிகள் நம்ம அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த கன்சர்வேட்டிவ் எலிமெண்ட் பழமைவாதிகள் யாருன்னா, உலகம் முழுக்க இருக்கிற விவசாயிகள், விவசாயி வர்க்கத்தினர், அறுக்கிறவங்க. சோ இவர்கள் பெரும் பகுதி பெரும்பான்மையான ஜனங்களா உலகம் முழுக்க இருக்கும் போது மற்ற ஜனங்களுக்குள்ள நடக்கிற உராய்வு, ஃப்ரிக்ஷன், அதனால ஒரு அழிவு வந்துடும் என்று சொல்லுவதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சிலர் சொல்லலாம் அப்படிங்கிற நெகட்டிவ் பாயிண்ட் வச்சுட்டு, அப்படி இல்லை, இது அழிவுல தான் முடியும், அந்த விவசாய வர்க்கத்தினரே பெரும்பான்மையானரா பூமியில இருந்தாலும் இது அழிவுல தான் முடியுங்கிறத ரிசல்ட் ப்ரூவ் பண்றார். எப்படி ப்ரூவ் பண்றார், எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அவர்கள் சொல்வது உண்மைதான், இந்த விவசாயிகள் உலகத்துல இருக்கிறது, உலகத்துல ஒரு நிலையான தன்மை வருவதற்கு உண்மையிலேயே ஒரு காரணம் அவங்க. ஏன்னா சரித்திரத்தை புரட்டி பார்க்கும் போது இந்த விவசாய வர்க்கத்தினர் மாத்திரம் பூமியில இல்லைன்னா ஐரோப்பிய தேசங்கள் எப்பயோ அழிவுக்கு உள்ள வந்திருக்கும். ஏன்னா அந்த ஐரோப்பிய தேசங்கள்ல நிறைய முறை புரட்சிகள் அங்க நடந்திருக்குது, சின்ன சின்ன யுத்தங்கள் நடந்திருக்குது. ஆனா அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கும் அந்த ஐரோப்பிய நாடுகள் இருக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தான். அதே போல இன்னும் ஒரு புரட்சிய சகோதரர் மேல் கோலிட்டு காமிக்கிறாரு, பிரெஞ்சு புரட்சி. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான புரட்சி 1790களில் நடந்துச்சு. ஸோ அந்த பிரெஞ்சு புரட்சி எப்படி எந்த வர்க்கத்தினால உண்டாச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மிடில் கிளாஸ் நம்ம சொல்லலாம், அதாவது தொழிலாள வர்க்கம், கூலிக்காரங்க, இவங்கனால தான் அந்த பிரெஞ்சு புரட்சி வந்து அந்த பிரான்ஸ் தேசமே அழிவுக்கு போச்சு. ஆனாலும் அப்படி ஒரு புரட்சி வந்தாலும் அந்த தேசம் மீண்டு எழுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அதே தேசத்தில் இருந்த விவசாய வர்க்கத்தினர். அவங்க தான் இந்த பிரச்சனையில ஒரு முக்கிய பங்கு வகிச்சு அந்த ஒரு நிலையான தன்மையை மீண்டும் கொண்டு வரக்கு உதவி செஞ்சாங்க. சோ இதெல்லாம் நாமளும் புரிஞ்சிருக்கிறோம். சோ அப்ப இந்த விவசாய வர்க்கத்தினர் இருப்பது உண்மையிலேயே பிரச்சனைகள் தவிர்க்கப்படுது வரலாற்றில், அதை நம்ம பாக்குறோம். ஆனா இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது அது அழிவுக்கு வரும் நம்ம சொல்றோம். அப்போ இந்த விவசாயிகளை மறந்துட்டு நம்ம சொல்லல, அதையும் நம்ம தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கிறோம் அப்படின்ட்டு சகோதரங்க சொல்றோம். ஆனா ஏன் விவசாய வர்க்கத்தினர் ஒவ்வொரு தேசத்திலையும் இந்த மாதிரி ஒரு ஒரு நிலையான தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஜனங்களாக கருதப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய சில சுபாவம் நம்ம பார்த்தோம்னா மற்ற ஜனங்களுக்கு அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். ரொம்ப அருமையா அந்த பாயிண்ட் அங்க சொல்றாங்க. சோ இதெல்லாம் நாம கொஞ்சம் அந்த கோணத்திலேயே புரிஞ்சுக்கணும். மற்ற வர்க்கத்தினர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள சுயநலம், போட்டி, பொறாம, அதனால பிரிக்ஷன், அதனால அழிவு வருவதற்கு ஏதுவான சூழல் உருவாகிட்டு இருக்குது. அப்படி வருகிற சமயங்கள்ல இந்த விவசாய வர்க்கத்தினர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாங்க, அவர்கள் இருக்கிறதுனால அந்த அழிவுகள் தள்ளி போடப்படுது, தவிர்க்கப்பட்டுடுது கடந்த நாட்கள். ஆனா இனிமேல் அப்படி ஆக போறது இல்லைன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா எப்படி இந்த விவசாய வர்க்கத்தாரு இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நிலையான தன்மைக்கு ஏதுவான ஜனங்களா இருக்கிறாங்கன்னா, பொதுவா அவங்க அவங்களை பார்க்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை பார்க்கலாம் வித்தியாசமா இருக்கும். இங்கிலீஷ்ல பாருங்க, த ஃபார்மர்ஸ் லைஃப் கண்டெயின்ஸ் லெஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அண்ட் சோசியல் ஃபிரிக்ஷன். ஒரு விவசாயினுடைய வாழ்க்கை எடுத்துட்டீங்கன்னா அதுல குதூகலம், கழிப்பு, வேடிக்க இதுக்கு அவ்வளோ இடம் இருக்காது. நெக்ஸ்ட், சமுதாய சச்சரவுகள்ல, அதாவது சமுதாயத்துக்குள்ள வர பிரச்சனைகள்ல அவங்களுடைய தலையீடு பங்கு அவ்வளவா இருக்காது. அவங்க ரொம்ப சாதுவான ஜனங்கள் விவசாயிகள். என்ற வகையிலன்னா அவங்க மனது நம்ம பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான வித்தியாசம் தெரியும். அவர்கள் எப்போதுமே செல்வ செழிப்பை நாடுகிற ஜனங்களாக அதிகம் இருக்க மாட்டாங்க, அதிகம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா மற்ற தரப்பு எல்லாம் பார்க்கும் போது அவங்க நோக்கமெல்லாம் என்னவா தான் இருக்கும், எப்படியாவது மற்றவங்களை நஷ்டப்படுத்தி நாம என்ன பண்ணணும், அளவுக்கு அதிகமான லாபம் சேர்க்கணுங்கிறது அவங்க எண்ணமா இருக்கும். ஆனா அந்த எண்ணம் வந்து நீங்க ஒரு விவசாயி கிட்ட நீங்க அங்க பார்க்க முடியாது. பணம் சேர்ப்பதில்லை, அதுவும் அநியாயமா சேர்க்கறது இல்லை, அவங்களுக்கு அதிகமா நாட்டம் எல்லாம் அங்க இருக்காது. மாறாக அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, அவங்க பொதுவாக பூமியை நம்பி இருக்கிற ஜனங்கள். சோ பூமியில இவங்களுடைய உழைப்பை போடுவாங்க, அந்த உழைப்புக்கு இயற்கை என்ன பலன் தருதோ அதை அவர்கள் சார்ந்திருப்பாங்க, அதை நம்பி இருப்பாங்க. பழமொழி இருக்கு இல்லைங்களா, சொல்லுவாங்க வானம் பார்த்த, நம்ம எக்ஸ்ட்ராவே சேர்த்து சொன்னா இவர்கள் பூமி பார்த்த விவசாயிகள். அவர்கள் தான் பூமி வானம் பார்த்துட்டு இருக்கும், தண்ணி வந்தா நான் கொடுக்குறேன், இவர்கள் அந்த பூமியை பார்த்து இருப்பாங்க, நீ கொடுத்தா நான் எடுத்துக்கிறேன், மற்றபடி அல்லாத வாழ்க்கை. சோ இது வந்து ஒரு முக்கியமான தன்மை. நெக்ஸ்ட், நாலாவது காரணம், பொதுவாக இந்த வர்க்கத்தாரை பார்த்தோம்னா இவங்களுக்குள்ள கல்வி அறிவு, அதனால ஒரு விழிப்புணர்வு, இதெல்லாம் மற்ற வர்க்கத்துக்கிட்ட இருக்கிறத பார்த்து இவங்க கிட்ட கொஞ்சம் குறைவாகவே காணப்படும். சோ அப்போ உலகத்துல மற்ற எந்த வர்க்கத்தை நாம் எடுத்துட்டாலும் இவங்கள் மாதிரி இருக்க மாட்டோம். எல்லா சுயநலத்தின் அடிப்படையில போட்டி பொறாமை இல்ல, வஞ்சனை இல்ல, ஏமாத்தல்ல, அவங்கவங்க அவங்க வாழ்க்கைய செல்வ செழிப்பாக்க இருக்கும் போது இந்த வகுப்பார் நாம பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனாலே கடந்த சரித்திரத்தை நாம பாக்குறோம், பெரிய பெரிய புரட்சிகள் சில தேசங்களில் வெடித்த போதும் இந்த வகுப்பார் அந்த புரட்சிகளை எல்லாமே இல்லாமல் அளவு பண்ணிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டேபிள், ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு ஒரு தேசத்துக்கு இவங்க அங்க கொடுத்துருக்குறாங்க. இது நம்மளும் அறிஞ்சிருக்கிறோம் பிரதர் ரசில் அங்க சொல்றோம். ஏன்னா சிலர் கேள்வி எழுப்பலாம், இந்த வகுப்பார் எண்ணிக்கையில அதிகமா இருக்கும் போது வரலாற்றுல பாக்குறோம் இவங்க இருந்ததுனால நிறைய புரட்சிகள் ஒண்ணுமில்லாம போயிருக்குது, இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க எப்படி இதெல்லாம் அழிவுக்கு வழி நடத்தும் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, அவங்க இருக்கிறதும் தெரியும், அவங்க இருக்கிறதுனால சமுதாயத்துக்கு நன்மைங்கிறதும் நமக்கு தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சுட்டா சொல்றோம் இந்த உலகம் இப்போ அழிவுக்கு தான் போக போகுது. ஏன் ஏன் அப்படின்னா, பொதுவா விவசாயிகள் அப்படித்தான் இருக்கிறாங்க, ஆனா சமீப நாட்கள் பார்க்கும் போது அப்படி இல்லை. அவங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த வர்க்கத்துக்கிட்ட கூட நாம பார்க்க முடியுது. ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, முன்னேற்றம், விழிப்புணர்வு இந்த ஜனங்கள் கிட்ட கூட பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு ரெண்டு அல்லது மூணு முக்கியமான சம்பவங்களை பிரதர் சொல்றார். நான் அந்த சம்பவங்கள் மாத்திரம் கோடிட்டு காண்பிப்பேன், அவ்வளவுதான். சோ அந்த சம்பவங்களே ஒண்ணு 1700களில் வந்துட்டா அமெரிக்க புரட்சி, எப்படி இந்தியாவுக்கு ஒரு சுதந்திர புரட்சி விடுதலை போராட்டம் இருந்துச்சோ அது மாதிரி அமெரிக்காவுக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி அமெரிக்காவுக்குள்ள வந்துட்ட புரட்சி மூலம் என்ன நடந்தது சகோதரர் சொல்றாருன்னா, வெளியே இருக்கிற பல ஜனங்களும் அமெரிக்காவை நோக்கி வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாச்சு. சோ பலதரப்பட்ட ஜனங்கள் பல தேசங்களிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்த போது அது அமெரிக்காவினுடைய நிலைமையை முற்றிலுமே மாற்றுச்சு சொல்றோம். எப்படின்னா, பலவிதமான ஜனங்கள் பலவிதமான சிந்தனைகள் பல எல்லா தரப்பு ஜனங்கள்கிட்டயும் பகிர்ந்து கொள்ளப்பட்டதின் மூலம் அமெரிக்காவில் இருந்த அந்த விவசாயிகளுடைய தரம் கூட இதன் விளைவாக கொஞ்சம் உயர்ந்துச்சு. அந்த சமயத்துல ரொம்ப முக்கியமா அந்த கல்வி அறிவு, அதுல ரொம்ப பிரிண்டிங், அதுல ரொம்ப முக்கியமான நியூஸ் பேப்பர்ஸ், இந்த விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு தரக்கூடியதாக அங்க இருந்துச்சு. சுருக்கமா நான் முடிக்கிறேன், அதோட சரியா நிறைய பேச முடிக்கணும் இன்னைக்கு. சோ இந்த அமெரிக்க புரட்சி, அதன் மூலம் அமெரிக்காவில எல்லா துறையிலும் ஒரு வளர்ச்சி முன்னேற்றம், அதுல இந்த விவசாய வர்க்கத்தினர் கூட அந்த பங்கு எடுத்தது ஒரு முக்கியமான மாற்றம். நெக்ஸ்ட் இன்னொன்னு சொல்றாரு, பிராங்கோ பிரஷியன் வார் அப்படின்னா பிரெஞ்சுக்கும் ஜெர்மனிக்கும் நடந்துட்ட ஒரு பெரிய யுத்தம். சோ அந்த யுத்தத்துல அந்த யுத்தம் கூட ஒரு பெரிய மாற்றங்கள் அங்க பண்ணுச்சு. ரெண்டு தேசங்கள் தான் சந்திச்சுது, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி. ஆனா அந்த யுத்தத்துக்கு அப்புறம் ரெண்டு நாடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த பகை உணர்வுல ரொம்ப விழிப்பானாங்க. விழிப்பாகும் போது இவர்களை தொட்டு இன்னும் சில தேசங்கள் கூட விழிப்பானாங்க. அந்த தேசங்கள் சொல்றாரு, இத்தாலி, ஆஸ்திரியா, ரஷ்யா, இவங்க கூட அந்த ரெண்டு தேசங்கள் போலவே விழிப்பானாங்க. என்ன விதத்துல விழிப்பானாங்கன்னா, எந்நேரமும் யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கணும், எந்த விரோதி வந்தாலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்ன ஒரு ஃபார்முலா எடுத்தாங்கன்னா, அங்கதான் முதல்ல அந்த ஒரு ஃபார்முலா வந்துச்சு. என்னன்னா, ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆண் கண்டிப்பா ஆர்மியில 2 வருஷம் அல்லது 3 வருஷம் அவங்க என்ன பண்ணும், பணி அங்க செய்யணும். ஒவ்வொரு குடிமகன் ஆணா இருக்கும் போது அவங்க வாழ்க்கையில ஒரு 3 வருஷமாவது அவங்க என்ன பண்ணணும், அந்த ஆர்மியில் இருக்கணும் போது. அப்ப பாருங்க, இத ஒரு தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு மாபெரும் வாய்ப்பா இருந்துச்சு. அவங்கள மிலிட்டரியில போடணும்னா ட்ரைனிங் எடுக்கணும், அவங்க கன்னு அது இதுன்னு எல்லாத்தையும் கையால கத்துக்கொள்ளுவாங்க, சில மெக்கானிசத்தினுடைய நுணுக்கங்கள் கத்துக்கொள்ளுவாங்க. நெக்ஸ்ட், மிலிட்டரியில எல்லாமே ஆர்டரா இருக்கும், அங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் போக படிக்கிறதுக்குன்னு சில நேரங்கள் ஒதுக்கப்படும், அதுல சில உலகத்தின் காரியங்களை அவங்க கற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை இந்த முக்கியமான தேசங்கள்ல கட்டாயத்தின் அடிப்படையில ஒவ்வொரு குடிமகனுக்கும் போகும்போது, அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஜனங்களா இருந்த விவசாய வர்க்கத்தாரு இதுக்குள்ள அவங்களும் என்ன பண்ண வேண்டி இருந்துச்சு, நுழைய வேண்டி இருந்துச்சு. கவனிக்கிறீங்களா, நானா பேசிட்டு போறேன்னா இல்லைங்களா அந்த டாபிக். சரி, சோ அப்போ பாருங்க எப்படி அவர் அலசி அங்க 6000. சோ பாட ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு நெகட்டிவ் தாட், விவசாய வர்க்கத்தார் சாதுவானவங்க இருக்கும் வரையில உலகத்துல பெரிய அழிவுகள் பிரச்சனைகள் வராது, ஏன்னா வரலாறு நமக்கு அதுதான் போதிக்குது, அதுதான் அவங்க பாயிண்ட். ரசல் அப்படியே கண்டினியூ பண்ற, உண்மைதான், ஆனா அவர்கள் சாதுவா இருந்த காலம் போயிடுச்சு, இப்ப அவர்கள் என்ன ஆயிட்டாங்க, விவரம் ஆயிட்டாங்க. எப்படி விவரம் ஆனாங்க, சில சம்பவங்கள் அங்க கொடுக்குறாங்க. சோ நீங்க சம்பவங்கள் விட்டுடலாம், ஆனா அந்த பாயிண்ட் என்ன அது மாத்திரம் நீங்க புரிஞ்சுட்டா போதும், சப்ஜெக்ட் முடிஞ்சு. அப்போ என்னென்ன மாற்றங்கள் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துச்சுன்னா, அமெரிக்காவினுடைய அந்த உள்நாட்டு போரு, அப்புறம் இந்த பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் நடந்த போரு, அந்த தேசப்பகுதியில் இருந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறை முற்றிலும் மாறிச்சு, தாழ்ந்த நிலைமையில இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா, விழிப்புணர்வு குறைந்த நிலையில இருந்த அந்த விவசாயிகள் கூட மிலிட்டரி லைஃப்குள்ள வரணுங்கும் போது ஒவ்வொருத்தருடைய அந்த அறிவும் வந்துட்டு பிரகாசிக்க ஆரம்பிச்சு, அப்படின்னா அவர்கள் உலக நடப்புகளுக்கு தெரிய வந்தாங்க. சோ செல்வ செழிப்பா இருக்கிறதுனா என்ன, ருசிச்சு பார்த்தாங்க. வசதி வாய்ப்புகள் என்னென்னலாம் வந்திருக்கிறது உலகத்துல, ருசிச்சு பார்த்தாங்க. ருசிச்சு பார்க்கறது அனுபவப்படுவது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வு தந்துச்சு, இதெல்லாம் நல்ல சைடு. அதே சமயத்துல சில நெகட்டிவும் நடந்துச்சு. செல்வ செழிப்பு வசதி வாய்ப்புகளை இதுவரை பார்த்துடாத அந்த வர்க்கம் இந்த மாற்றங்கள்னால் அதையெல்லாம் ருசி பார்த்தாங்க. விளைவு என்னன்னா, அவங்களுக்கு கோபமும் வந்துச்சு. அப்போ இவ்வளவு வசதி வாய்ப்புகள் செல்ல செழிப்போட மற்ற எல்லா தரப்பும் இருக்கும் போது நம்ம மாத்திரம் அதெல்லாம் பெற்றுக்கொள்ளாம இவ்வளவு நாள் இருந்திருக்குமே, இப்ப நம்மளும் என்ன பண்ணணும், எப்படியாவது இந்த வாய்ப்புகளுக்குள்ள வரணும் அப்படின்ட்டு அவர்களும் இப்ப வந்து முயற்சி, அதாவது மற்றவர்கள் போல செல்வம் சம்பாதிக்கணும், நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு முயற்சி இந்த வகுப்பார்க்கல கூட கடந்த சில வருஷங்கள்ல வந்திருக்குது. இது நாம கவனிக்க வேணும். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு காரணம் சொல்றாரு. பொதுவா இவ்வளவு காலமா அந்த மத ரீதியில ஒரு குருட்டுத்தனம் இருந்துச்சு, மூட நம்பிக்கை இருந்துச்சு ஜனங்களுக்கு. ஆனா அது கூட இப்ப சமீப நாட்கள்ல தூக்கி போடப்பட்டாச்சு. போப் மார்க்கம் வந்து ஒரு பெரிய பொய்யான அமைப்புங்கிறது பரவலாக ஜனங்கள் விவரமாயிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 50%. அப்ப இந்த மத ரீதியான மூட நம்பிக்கைகள் இருந்து கூட இந்த விவசாய வர்க்கத்தாரு அங்க வெளி வந்துருக்கிறாங்க என்று நம்ம அங்க பாக்குறோம். சோ இதுதான் விஷயம். ரொம்ப சிம்பிளா பிரதர் அங்க முடிக்கிறார். ரொம்ப ஞானமான காரணமா இருக்குது. எதிர்தரப்பு சொல்றவங்க விவசாய வர்க்கத்தார் அமைதியானவங்க, மற்ற வர்க்கத்தார்ல வர்க்கத்தார் மூலம் பிரச்சனைகள் வரும்போது இந்த அமைதியான வகுப்பார் மூலம் ஒரு சமாதானம் நிலை எட்டப்படுது. சத்திரம் முழுக்க பார்த்துருக்கிறோம். அப்படிப்பட்ட வகுப்பார் இருக்கிறதுனால இந்த அழிவு கூட வராதுன்னு தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பதில் சொல்றார், அவங்க இருந்தாலும் இந்த அழிவு உண்மை நிச்சயம்தான். காரணம், அப்படி அமைதியா இருந்த வர்க்கம் இந்த பல தரப்பட்ட சம்பவங்கள் மாற்றங்கள்னால அவர்கள் கூட மற்றவர்கள் போலவே இன்னைக்கு தங்களுடைய வசதி வாய்ப்புகள் செல்வ செழிப்புக்காக முயற்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் இருந்தாலும் ஒரு மாற்றம் சகோதரர் குறிப்பிட்டு காமிக்கிறாரு. சமீப காலமா இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள விவசாய வர்க்கம் போய் விழிப்பு அடைஞ்சிருந்தாலும் இப்போ அதே வேளையில அவங்க ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. என்னன்னா, அவர்களால முன்ன போல விவசாயத்துல லாபம் பார்க்க முடிவது இல்லை. அப்படின்னா முன்ன அவர்களை எந்த அளவுக்கு உழைத்தாங்களோ அந்த அளவுக்கு பலன் இருந்துச்சு. ஆனா இப்ப உழைக்கிற அளவுக்கு பலன் இல்லாத ஒரு சூழல் அவங்க மத்தியில அங்க பார்க்க முடியுது. அவங்களுக்கு வருமானம் சரியா இல்லாததுனால அதிகப்படியான மெஷின்ஸ் எந்திரங்களை யூஸ் பண்றக்கும் முடியாம இருக்கு. ஏன்னா அவங்களால கொடுத்து காசு கொடுத்து வாங்க அங்க முடியல. இது அமெரிக்கன் ஃபார்மர்ஸ்க்கே சொல்றார். அமெரிக்காவில் இருக்கிற அந்த விவசாய வர்க்கத்தாரு இந்த இதெல்லாம் நான் பேசுறதெல்லாம் இப்போ பிரதர் ரசல் காலம் தான். நம்ம காலத்துக்கு இன்னைக்கு நான் பேசவே இல்லை, கடைசியில் வேணா ரெண்டு வரி பேசலாம். பிரதர் ரசல் இந்த வகுப்பாரு வசனத்துல சொல்றது இவங்களுடைய கூக்குரல் தேவன் கிட்ட போயிருக்கு. எப்படி இந்த வகுப்பார் கூக்குரல் விடுறாங்க தான் அவர் மெடிடேட் பண்றார். அது அவருடைய காலத்துல இருந்து மெடிடேட் பண்றார். அவர் காலத்துல இதெல்லாம் நடந்துச்சு. சோ அப்போ அவர்களே ஒரு ஒரு சோதனையான காலத்துக்குள்ள இருக்கிறாங்க. என்னன்னே தெரியல, முன்ன மாதிரி அவங்கனால லாபம் விவசாயத்துல பார்க்க முடியல. அமெரிக்காவில் இருக்க விவசாயிகளுக்கே இந்த நிலைமைனா ஐரோப்பிய தேசங்கள் இருக்கிறவங்களுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு, அது இன்னும் மோசமா இருக்குது. சகோதர சகோதரிகளை, இதெல்லாம் அப்ப இருந்த பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் யோசிச்சாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு தேக்க நிலை விவசாயிகள் மத்தியில காணப்படுது, விவசாயிகள் உற்பத்தி பண்ண பொருட்களுக்கு ஏன் விலை வந்து அதிகமா வரதில்லைன்னு பார்க்கும் போது அவங்க என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, ஓவர் ப்ரொடக்ஷன். போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, ஓவர் ப்ரொடக்ஷன்னா அதிக உற்பத்தி. ரொம்ப அதிகமா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணோம்னா அந்த பொருள் என்ன ஆயிடும், விலை கம்மி ஆயிடும். இது இயற்கை, சரிங்களா. சோ ஏன் இந்த விவசாயிகள் ரொம்ப முக்கியமா ஒரு ப்ராடக்ட் பேசுறாரு, வீட்டு கோதுமை. ஏன்னா உலகம் முழுக்க அது ரொம்ப முக்கியமான கமாடிட்டி. சோ இந்த கோதுமைக்கு ஏன் இவ்வளவு விலை கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாம் யோசிச்சு பார்த்து என்ன சொல்லிருக்கிறாங்க, ஒரு வேளை உலக முழுக்க இருக்கிற கோதுமை உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் அளவுக்கு அதிகமா அதை உற்பத்தி பண்ணிருக்கலாம், எல்லா தேசங்கள்லயும் சேமிப்பு கிடங்குல அதிகமான கோதுமை சேமிக்கப்பட்டிருக்கலாம், அதனால அதனுடைய விலை கம்மியா இருக்கலாம், அதனால விவசாயிகளுக்கு நஷ்டம் அங்க வந்திருக்கலாம். சோ இதுதான் சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் விவசாயிகள் சிலருடைய ஆராய்ச்சியை எடுத்து பாக்குறாரு. உண்மையில என்னன்னா, இன்னொரு சிலர் ஆராய்ச்சி பண்ணி தெளிவா சொன்னாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கோதுமை உற்பத்தி எங்கேயுமே அதிகமா போகல, அது எப்பயும் போல இருக்கிறத காட்டிலும் கம்மியா தான் அங்க போயிருக்கு. சேமிப்பு கிடங்குலயும் கோதுமை அதிகமாக இல்லை அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய ரெக்கார்ட் அங்க கொடுக்கறான். வருஷங்கள் இந்த வருஷத்துல எவ்வளவு இருந்துச்சு, அந்த வருஷத்துல எவ்வளவு இருந்துச்சு, நீங்க படிக்கலாம். அப்போ இந்த ஒரு விஷயத்துல இந்த ஒரு காரணத்தினால நிச்சயமா விவசாயிகளுடைய நிலைமை மோசமாகல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ எதனால பிரதர்கள் வாழ்நிலை மீழ்ந்து போது, அவர் வாழ்ந்த நாட்கள்ல விவசாயிகளுடைய உழைப்புக்கு உரிய பலன் இல்லாம போச்சு. காரணங்க அவர் யோசிக்க போதுதான் யாக்கோபினுடைய தீர்க்க தரிசனம் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா யாக்கோபு 5ஆம் அதிகாரம் முக்கியமான தீர்க்க தரிசனம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலப்பகுதிக்கான ஒரு தீர்க்க தரிசனம். போன கிளாஸ்ல அந்த வசனம் டச் பண்ணோம், இந்த வசனத்துல கூட அது நாம அங்க டச் பண்றோம். அதுல நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னா, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் இல்ல சாரி 1லிருந்தே வாசிங்க 9 வரைக்கும். போதும் இந்த வசனம். சகோதர சகோதரிகளே, போன கிளாஸ் நம்ம பார்த்த பாடத்தினுடைய காரணங்கள் அங்க சொல்லுது இல்லைங்களா. இந்த கடைசி நாட்கள் என்னென்னலாம் நடக்கும்னா, ஐஸ்வர்யத்தை ஒரு சிலர் சேர்த்து வச்சிருவாங்க. சோ அதெல்லாம் சுட்டி காண்பிச்சுட்டு இந்த முடிவு காலத்தினுடைய அழிவுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, வசனம் வந்து 4, இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது, அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில். இது ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம் பாருங்க. பாடம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா வேற வழி இல்லை. இந்த வார்த்தை, இந்த வசனம் எப்படி தேவ திட்டத்துல நிறைவேறுது, அது நம்ம இருக்கிற பிரகாரம் தான் போய் பார்க்க முடியும். ஆனா வசனம் என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லுது, சேனைகளுடைய கர்த்தருடைய செவிக்கு யாருடைய கூக்குரல் போயிருக்குது, அர்த்தவர்களுடைய கூக்குரல் போயிருக்குது. ஒரு முக்கியமான காரணம், ஏன் கர்த்தர் கோபமாயிட்டார் இந்த கடைசி நாட்கள்ல, ஏன் இந்த அமைப்புகள் மேல தன்னுடைய உக்கர கோபத்தை ஊற்றி அழிக்க போறார்னா, அநேக காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அறுத்தவர்களுடைய கூக்குரல் அவர் காதுக்கு போயிடுது. ஏன் அறுத்தவர்கள் கூக்குரல் இட்டு இருக்கிறாங்க சொல்லும் போது, அவங்களுடைய கூலி உங்களால் ஒரு முக்கியமான வகுப்பாரனால அநியாயமாய் பிடிக்கப்பட்டுடுச்சு. ரொம்ப அருமையான தீர்க்க தரிசனம் சகோதர சகோதரிகளே. இது புரியல எனக்கு, நிறைய முறை படிக்க வேண்டி இருக்குது ரசில் கொடுக்கிற விளக்கம். நீங்க கூட தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க, ஏன்னா தமிழ்ல இருக்குது நல்லா புரியும், என்னால ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடிஞ்சு, அதுதான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த ப்ராசஸ் பிரதர் சொல்றார். தேவன் கோபப்பட்டு இந்த அமைப்புகள் மேல கோபத்தை ஊத்துவதுக்கு அநேக காரணங்கள் இருந்துச்சு, போன கிளாஸ்ல பார்த்தோம். அதுல ஒரு முக்கியமான காரணம், பிரதர் ரசில் என்ன பண்ணிட்டாருன்னா, அதுக்குன்னு ஒரு தனி பாடம் எழுதிட்டார். மற்ற காரணங்களோட இந்த காரணத்தை அவர் சேர்க்கல, ஏன்னா இது ரொம்ப ஸ்பெஷல் காரணம். அறுத்தவர்கள் சாதாரணவங்க கிடையாது, ஏன்னா உலகத்துல அவங்க தான் உணவின் உற்பத்தியாளர்கள். என்ன ஆச்சரியம், ஒட்டுமொத்த உலகமே சாப்பிடும்னா இவங்க போய், நம்ம நம்ம தமிழ்நாட்டில நல்லா சொல்லுவாங்க, அவங்க போய் சேத்துல கால் வச்சாதான். எனக்கு தெரியாதாங்க, நீங்க நல்லா சொன்னீங்க. ஆமா, நம்ம சோசில அங்க சொல்லுவாங்க, அது உண்மை இல்லைங்களா. அந்த மாதிரி வர்க்கம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, தேவன் எவ்வளவு கோபப்பட்டிருக்கிறாருன்னா, அவங்க கூலிய இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, அநியாயமாய். ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்ட் இருக்கு, அந்த வார்த்தை தான் கண்டிப்பா சிந்திக்க வச்சிடுது. பாருங்க அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, Behold the reward which you have fraudulently withheld from those laborers who harvest your fields cries out. பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன், Behold the reward which you have, அப்படின்னா உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் என்ன சொல்றாருன்னா, fraudulently withheld, அநியாயமாய் பிடிக்கப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல நல்ல வார்த்தை சொன்னா fraud, ஒரு fraud பண்ணி அவங்க கூலிய நீங்க என்ன பண்ணிட்டீங்க, எடுத்துட்டீங்க. தேவன் சொல்ற வார்த்தை fraud. தமிழ்ல ஒரு வேலை அநியாயம் தான் எக்ஸாக்ட் வார்த்தை எனக்கு தெரியல, ஃப்ராட் சொல்லும் போது என்ன சொல்லலாம், ஏமாற்று வேலையை கூட சொல்லலாம், வஞ்சனை கூட சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். ஆனா தேவன் தெளிவா சொல்றாரு, இந்த வர்க்கம் அவங்களுடைய கூலி கிடைக்காம கதறி இருக்கிறாங்க, அது தேவன் கேட்டுட்டு கோபம் ஆயிருக்கிறார். ஏன் அப்படி இவங்க கதறினாங்கன்னா, இன்னொரு வர்க்கமே இவங்க கூலிய ஃப்ராட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா ரொம்ப அது பிரதர் என்ன சொல்றாங்க, ஒரு முக்கியமான ஃப்ராட், ஒரு ஃப்ராட் அது சொல்றாரு. அதுதான் பாடத்தினுடைய ஜீவனே முழுக்கம். சோ இது என்னது, இது இப்படி ஒரு ஃப்ராடு அப்படி சொல்லும் போது, சோ யாரோ பண்ணிட்டு இருக்கட்டும் இந்த அறுக்கிறவங்களுக்கு, ஆனா என்ன அது ஃப்ராடு? ஏன் அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம அப்படியே எடுத்தா அறுக்கிறவர்கள் சொல்லி நம்ம பொதுவா யார் நினைப்போம், அறுக்கிறவர்களுடைய கூலின் வேறு வருது தமிழ் வார்த்தை, இங்கிலீஷ்ல வேஜர் அப்படின்னு எந்த வகுப்பார் மாத்திரம் நினைப்போம், நம்ம அறுக்கிறவங்க தான் யார், யார் மாத்திரம் நினைப்போம், கூலிக்காரன் வேலைக்கு போறாங்க, அனுதின அன்றாட காட்சி சொல்லலாம், இல்லாட்டி அன்றாட வேலை கூலி வேலையாட்கள். கண்டிப்பா அவங்க பணத்தை அவங்களுக்கு வேலை கொடுத்த எஜமான் ஓனர்கள், எஜமானர்கள் அப்படின்னா எஜமானர்கள் எடுத்துட்டாங்களா, அந்த அர்த்தத்துல சொல்றதுக்கு அங்க இல்ல, அங்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு எல்லாம் தெரியும், அப்பயே எழுதுறாரு, இன்னைக்கு இந்த கூலிக்காரர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க கவர்மெண்ட் எவ்வளவோ நல்ல நல்ல சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதனால இவங்க எல்லாம் முன்ன காட்டிலும் நல்லா பாதுகாப்பா தான் இருக்காங்க இந்த கூலிக்காரங்க, அவங்களுடைய கூலி ஒண்ணும் அநியாயமா எல்லாம் பிடிக்க குங்கி வைக்கப்படுறது இல்ல, பொதுவா ஜென்ரலா உலகம் முழுக்க அது உண்மைதான். மாறாக இந்த வசனம் அந்த கூலிக்காரங்க அவங்கள மாத்திரம் சொல்லாம விவசாயிகள் எல்லாரையுமே குறிக்குது. இவங்க யார் இந்த விவசாயிகள், ஏற்கனவே சொல்லிட்டவங்க, உலகம் முழுக்க இருக்கிற விவசாய வர்க்கத்தார், அதுல அந்த நிலத்தினுடைய ஓனர் இருக்கிறாரு, அவரு வேலைக்கு வச்ச கூலி ஆட்கள் இருக்கிறாங்க, அந்த வேலையோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் இருக்கிறாங்க. இந்த விவசாய வர்க்கம் அவங்க தான் அங்க சொல்லப்படும். ஏன்னா தனிப்பட்ட கூலி ஆள்களுக்கு கர்த்தருடைய வருகையின் நாட்கள்ல போதுமான அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. அவங்களுக்கு நடக்கிற அநியாயம் பத்தி இந்த வசனத்துல தேவன் அவ்வளவு பேசல, மாறாக ஒட்டுமொத்த விவசாய வர்க்கம் தான் அவர் எடுக்கிறார். ஏன்னா அந்த வர்க்கம் ரொம்ப முக்கியம், அந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் சமுதாயத்தில். சோ இந்த ஒட்டுமொத்த விவசாயிகள் அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கிற விவசாயிகளை ஒரு ஃப்ராடு பண்ணி ஏமாத்தணும்னா அப்பா யார் பண்ண முடியும், அது எப்படி பண்ண முடியும், சாதாரண விஷயம் கிடையாது இது. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற வகுப்பார் அவங்க, எல்லாரையும் சமமா ஒரே மாதிரி வஞ்சிக்கணும்னா அது என்ன சொல்றாருன்னா, இங்கிலீஷ்ல நல்ல நல்ல வார்த்தை இருக்குது, என்ன சொல்றாருன்னா அது ஒரு பாருங்க, வி ஷுட் எக்ஸ்பெக்ட் டு ஃபைண்ட் சச் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு நிர்வாகமே இருக்கணும். அந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற ஒரு பெரும்பான்மையான வகுப்பார ஒரே நேரத்துல அவங்களுக்கே தெரியாம வஞ்சிக்கணும் ஏமாத்தணும்னா ஒரு பெரிய நிர்வாகம் செயல்படணும். அந்த மாதிரி நிர்வாகத்தை தான் நம்ம தேடணும், எந்த நிர்வாகம் வந்து இவங்கள வஞ்சித்ததுன்ட்டு. நெக்ஸ்ட், அண்ட் வி ஷுட் எக்ஸ்பெக்ட் டு ஃபைண்ட் சச் ட்ரிக்கி லெஜிஸ்லேஷன் ஆர் லீகலைஸ்டு ஃப்ராட். ரொம்ப அருமையான வார்த்தை. அது மாத்திரமில்ல, அந்த ஏமாற்றக்கூடிய நிர்வாகம் ரொம்ப தந்திரமான நிர்வாகமா இருக்கணும். அது மாத்திரமில்ல, என்ன சொல்றாங்க, தந்திரமான நிர்வாகம் அல்லது லீகலைஸ்டு ஃப்ராட் அப்படின்னா அந்த ஃப்ராடே என்ன ஆக்கப்பட்டிருக்குது, சட்டப்படி நியாயமாக்கப்பட்டிருக்கு. என்ன பாரு, இந்த லெவலுக்கு ஒரு பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்கணும் விவசாயிகளுக்கு. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு அமைப்பு நம்ம அங்க தேட வேண்டியிருக்கு. அப்படி தேடும் போது கண்டிப்பா ஒரு அமைப்பு கண்ணுக்கு படுது, அது உலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் கையில இருக்கு. இதுக்கான நிறைவேறுதல், இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் நம்ம எங்க எதன் இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்றார், ஆனா அது பெரிய விஷயம், நமக்கு அது புரிய மாட்டேங்குது. We believe and shall endeavor to prove, நாம் விசுவாசிக்கிறோம் நிரூபிக்கவும் முயற்சிக்கிறோம் என்னன்னா, that all these requirements of the prophecy, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு தேவைப்படுகிற இந்த அனைத்து காரணிகளும் are met in the demonetization of silver. இதுதான், இதெல்லாம் நான் படிக்கவே இல்லை. நம்ம எல்லாம் எங்கேயுமே இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சம்பவத்தில் நிறைவேறிடுது. என்னன்னா, பணமாக பயன்படுத்தப்பட்டு இருந்த வெள்ளி அப்படி பயன்படுத்தப்படுவதில் இருந்து நிறுத்தப்பட்டது தான் சகலத்துக்கும் காரணம். இதுதான் அந்த ஒரு வார்த்தைக்கு விளக்கம். டிமானடைசேஷன் ஆஃப் சில்வர் அப்படின்னா என்ன அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, 1873 முன்னால பார்த்தோம்னா உலகம் முழுக்கம் வர்த்தகத்துக்கு எதைத்தான் அடிப்படை பணமா பயன்படுத்துவாங்கன்னா வெள்ளி. அந்த காலத்துல தங்கத்தை விட வெள்ளிக்கு மதிப்பு அதிகம் வர்த்தக ரீதியா. அப்போ உலகம் முழுக்க டிரான்சாக்ஷன், இந்தியாவிலிருந்து கோதுமை விற்கப்படுது, கிரேட் பிரிட்டன் வாங்குறாங்க, அமெரிக்கா வாங்குறாங்கன்னா வாங்கிட்டு என்ன கொடுப்பாங்க, வெள்ளி காசு கொடுப்பாங்க. அமெரிக்காட்டிலிருந்து இந்தியா ஏதாவது வாங்குது, கிரேட் பிரிட்டன்லேருந்து இந்தியா ஏதாவது வாங்குதுன்னா மெஷின்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு இந்தியா என்ன பணம் கொடுப்பாங்க, வெள்ளி நாணயங்கள் கொடுப்பாங்க. ஸோ அது இதுதான் எல்லா உலக தேசங்கள் மத்தியிலும் இருந்த ஒரு சூழல். பொதுவா எல்லாத்துக்கும் வெள்ளி தான் பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த வெள்ளி இப்படி பயன்படுத்துவது 1873 நிறுத்தப்பட்டிருக்கு. நிறுத்திட்டு வெள்ளிக்கு பதிலா என்ன பயன்படுத்திட்டாங்கன்னா தங்கம் பயன்படுத்திட்டாங்க. அப்படி தங்கம் பயன்படுத்தும் போது முக்கியமா இது யார்தான் செஞ்சாங்க அப்படின்னா, இந்த வெள்ளி பழக்கம் புழக்கத்துல இருக்கிறது நிறுத்தப்பட்டு புழக்கத்துக்கு தங்கம் வந்தது கிறிஸ்தவ ராஜ்யங்களுக்குள்ள மாத்திரம், சிவிலைஸ்டு நேஷன், கிரேட் பிரிட்டன். ஏன்னா அப்போ பிரிட்டன் தான் உலகத்தை காலனி ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்த ராஜ்யம் கிரேட் பிரிட்டன், சரிங்களா? சோ அந்த மேற்கத்திய நாடுகள், அந்த ஐரோப்பிய நாடுகள் தான் இந்த பழக்கத்துக்குள்ள முத முதல்ல வந்தாங்க. அப்படி வந்த போது இவர்கள் எல்லாமே வெள்ளி பயன்படுத்துவதை நிறுத்திட்டு தங்கம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா மற்ற தேசங்கள் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, உதாரணம் நம்ம சைடுல எடுத்தா சைனா, இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்த பகுதி எல்லாம் எடுத்துட்டா இவர்கள் என்ன பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா வெள்ளியே தான் பயன்படுத்தி இருந்தாங்க. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாற்றம் அடையும் போது வெள்ளியினுடைய மதிப்பு முன்ன காட்டிலும் 2 மடங்கு டவுன் ஆயிடுச்சு, தங்கத்தினுடைய மதிப்பு முன்ன காட்டிலும் என்ன ஆயிடுச்சுன்னா 2 மடங்கு அதிகம் ஆயிடுச்சு. இப்போ தங்கத்துக்கு மதிப்பு அதிகம், வெள்ளிக்கு என்ன ஆயிடுச்சு, மதிப்பு கம்மி. சோ இந்த மாதிரி சூழல் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டாம். நானும் ரொம்ப உள்ள போல அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அது எப்படி எப்படி தந்திரமா செஞ்சாங்க, என்னென்னலாம் பண்ணுதுன்ட்டு. பட் வேற ஒரு டாபிக் அது, எக்கனாமிக்ஸ் மாதிரி இருக்கும். போதுமானது மாத்திரம் பார்க்க, இதுதான் நடந்துச்சு. ஏன்னா பிரதர் அந்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறார், உலகம் முழுக்க இருக்கிற விவசாயிகளை ஒரே நேரத்தில் நஷ்டப்படுத்தணும்னா சாதாரண ஒருத்தர்னால பண்ண முடியாது, ரெண்டு பேர்னால பண்ண முடியாது, சாதாரண அமைப்பினால பண்ண முடியாது. இது ஒரு மாபெரும் லெஜிஸ்லேஷன், ஒரு நிர்வாகம் கிட்டத்தட்ட செயல்பட்டு இருக்கணும், ரொம்ப தந்திரமா அவங்க செஞ்சிருக்கணும், அந்த ஏமாற்று வேலையவே அவர்கள் சட்ட ரீதியா நியாயப்படுத்தி செஞ்சிருக்கணும். அப்படி என்ன நடந்துச்சு அந்த கால வரங்க யோசிக்கும் போது இந்த ஒரு பெரிய மாற்றம் அங்க கண்டுபிடிக்கிறார். சோ இது நடந்துச்சுன்னா என்ன ஆகும் சகோதர சகோதரிக்கல, ரொம்ப சுருக்கமா சொன்னா பாருங்க, அந்த அந்த சிவிலைஸ்டு நேஷன், கிறிஸ்தவ மண்டலங்கள், யார் யாரெல்லாம் வெளியே விட்டுட்டு தங்கத்துக்கு மாறினாங்களோ அவங்க வந்து பிசினஸ் இதுல தான் பண்ணுவாங்க, தங்கத்துல தான் பண்ணுவாங்க. மற்ற தேசங்கள்ல இதுல பண்ணணும், வெளியில தான் பண்ணணும். இதனால என்ன வித்தியாசம்னா, இந்தியர்கள் வந்துட்டு ஒரு வேளை கோதுமை விற்கிறாங்கன்னு வைங்க, இந்தியா வந்து முன்ன அதாவது இந்த வெள்ளி பணமா பயன்படுத்தப்பட்ட போது அமெரிக்கா ஒரு $100 100 மூட்டை இந்தியாட்ட இருந்து வாங்கினாங்கன்னு வைங்க. வெள்ளி பயன்படுத்தப்பட்டிருந்த போது நான் சொல்றேன், எப்போ எவ்வளவு வாங்குறாங்க, 100 வெள்ளி பணத்துக்கு 100 கோதுமை மூட்டைன்னு வைங்க. ஆனா வெள்ளி போயிட்டு தங்கம் வந்ததுக்கு அப்புறம் தங்கத்தினுடைய விலை என்ன ஆயிடுது, டபுள் மடங்கு ஆயிடுது. இவங்க என்ன பண்ணுவாங்க சரிங்களா, தங்கத்தை கொடுத்துட்டு ஒரு தங்க காயின் கொடுத்துட்டு ஏதாவது என்ன ஒரு 100 தங்க காயின் கொடுத்துட்டு எவ்வளவு மூட்டை வாங்குவாங்க, 200 மூட்டை வாங்குவாங்க. இப்ப யாருக்கு 100 மூட்டை நஷ்டம், இந்தியாவுக்கு அங்க நஷ்டம். ஏன்னா அவங்க என்னதான் வாங்குறாங்க, வெள்ளி வாங்குறாங்க, அதுக்கு மதிப்பு என்ன ஆயிடுக்கு, ரொம்ப கம்மி ஆயிடுக்கு. ஆனா மேல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப மதிப்புள்ள இது புரியாட்டி கூட பரவாயில்ல, எனக்கு அவசியமே இல்ல, பட் என்ன நடந்துங்கிற நீங்க புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். அப்போ இந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் அங்க பண்ணும் போது யாரு லாபம் ஆவாங்க யாரு நஷ்டம் ஆவாங்கன்னா, சகோதர சகோதரிகளே, அதாவது நம்ம இந்தியா சைனா இந்த பகுதிகளில் அதாவது அன்சிவிலைஸ்டு நேஷன், அப்போதைக்கு நாகரீகம் அடையாத அந்த நாடுகள்ல இவங்க தான் இந்த கோதுமை அரிசி முக்கியமான அந்த பஞ்சு இதெல்லாம் உற்பத்தி பண்ற தேசங்கள். இவங்க கிட்ட இருந்து அந்த தேசங்கள் எல்லாம் இதையெல்லாம் என்ன பண்ணணும், வாங்கணும். சோ வாங்குற அந்த தேசங்கள் அந்த அந்த பொருட்களை ரொம்ப சீப் ரேட்க்கு வாங்கிடுவாங்க. ஆனா விக்கிறவங்க இவங்க ரொம்ப சீப்க்கு விக்கிறதுனால ரொம்ப நஷ்டத்துக்குள்ள வருவாங்க. இதுதான் அங்க நடந்துட்ட விஷயம். நெக்ஸ்ட் யாரு அதாவது இந்த இந்த தேசங்கள் நஷ்டப்படுவாங்க, அந்த தேசங்களே லாபம் ஆகும். தேசங்களுக்குள்ளேயே பார்த்துட்டோம்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் அந்த பினான்சியர்ஸ் நிதி நிறுவனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கெல்லாம் பணம் டபுள் மடங்கு ஆயிடும். ஆனா விவசாய வர்க்கத்துக்கு மாத்திரம் டபுள் மடங்கு கீழே அங்க போயிடும். சோ இந்த ஒரு மாபெரும் மாற்றம் வந்துட்டு அப்போ அங்க நடந்துச்சு. இது இதுதான் இந்த விவசாயிகளுடைய பிரயாசங்களுக்கு பலன் இல்லாத மாதிரி அங்க போவதுக்கான மிக முக்கியமான காரணம் என்று சகோதரர் அங்க சொல்றார். ஆனா சகோதர சகோதரிகளே, முக்கியமான கேள்வி பிரதர் கேட்கிறார், பட் ஹவு டிட் த டிமானடைசேஷன் ஆஃப் சில்வர் கம் அபவுட். இதுதான் அருமையான கேள்வி. ஆனால் இந்த வெள்ளிய புழக்கத்திலிருந்து தூக்கி போட்டு தங்கத்துக்கு மாறின இந்த விஷயம் எப்படி உலகத்துக்குள்ள வந்துச்சுங்கும் போதுதான் அந்த தேவன் பயன்படுத்தின வார்த்தையினுடைய அர்த்தம் புரியுது. அநியாயமாய் நீங்க அவங்க கூலிய என்ன பண்ணிட்டீங்க, நீங்க எடுத்துட்டீங்க. Fraudulently you have kept the wages of the reapers. So ஒரு fraud பண்ணி நீங்க பெற்றுக்கொண்டீங்க. என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் இது, எப்படி இந்த மாற்றம் வந்துச்சுன்னா சகோதர சகோதரிகளே, இது கொஞ்சம் காலம் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா அதாவது 1873க்கு முன்னால் எல்லாம் ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட நெட்ல பார்த்தா ஒரு 400-500 சொல்லுது. பட் ரசூல் சொல்றாரு, மனுஷன் உருவானதுலேருந்தே சொல்லும் போது இந்த வெள்ளிக்கு தான் முக்கியம் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பொருட்கள் வாங்குற விற்கிற விஷயத்துல அப்படி சொல்றார். சோ அப்படி இருந்துச்சு. அப்ப வந்து இந்த கிரேட் பிரிட்டன் இங்கிலாந்து தேசம் தான் உலகத்தை வந்து காலனி ஆதிக்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டு ரொம்ப புத்தியுள்ள ஜனங்கள், இந்த மாதிரி விஷயத்துல பொருளாதாரம் நிதி விஷயங்கள்ல இவங்க உலகத்தை பார்க்கல. என்ன சொல்றாருன்னா, 50 வருஷம் முன்கூட்டியே அறிஞ்சிட்டாங்க இந்த விஷயத்தையெல்லாம். என்ன அறிஞ்சிட்டாங்கன்னா, இவங்களுடைய நிலை என்னன்னா, இவங்க தேசம் சின்னது, இவங்கனால இவங்க வந்துட்டு இந்த விவசாய பொருட்களை உற்பத்தி பண்ற தேசம் கிடையாது, உற்பத்தி பண்றவங்க கிட்ட இருந்து வாங்குற தேசம் தான். சோ அப்ப இவங்க என்ன மனசுக்கு நினைச்சிருக்கிறாங்கன்னா, சோ இந்த உற்பத்தி பண்றவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்குறத ரொம்ப சீப்பா வாங்கினோம்னா அவங்க நஷ்டம் அடைவாங்க, நாம லாபம் அடைவோம். ஆனா இது எப்படி நாம கொண்டு வரணும்னு அவர்கள் ரொம்ப யோசிச்சாங்க. நிறைய விஷயம் சொல்றாரு, நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்றேன். அதாவது இந்த தேசங்கள் முழுக்க முழுக்க தொழில் தொழிற்சாலைகளை நம்பி இருந்துச்சு இந்த இங்கிலாந்து. அதனால உலகத்துக்கு அவங்க ஃப்ரீ ட்ரேட் அறிமுகப்படுத்தினாங்க, அதாவது இலவசமா வர்த்தகம் பண்ணிக்கலாம், எந்த வரி எல்லாம் எதுவும் கிடையாது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, உலகம் முழுக்க இந்த மாதிரி உற்பத்தி அதாவது கம்பெனிஸ்க்கு இங்கிலாந்து சார்ந்திருக்க ஒரு சூழல் உருவாயிடுச்சு. ஆனா இங்கிலாந்து எதுக்கு இந்த உணவுப் பொருட்களுக்கு நம்ம போன்ற தேசங்களை சார்ந்திருக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த ஒரு நஷ்டத்திலிருந்து நாம் எப்படி மீளணும் அப்படின்னு யோசிச்சு கிட்டத்தட்ட இவங்க தான் அந்த திட்டம் பண்ணிருக்கிறாங்க. அந்த தேசத்தில் இருக்கிற நிதி நிறுவனங்கள், இங்கிலீஷ்ல சொன்னா பினான்சியர், நிதி நிறுவனங்கள், ஏன்னா அவங்க தான் உலகத்துல பணம் எப்படி புழக்கத்துல இருக்கணுங்கிறதெல்லாம் டிசைட் பண்றவங்க. எப்படி ஒரு விவசாயி எதை விதைச்சா எது கிடைக்கும் தெரிஞ்சு அந்த விஷயத்துல கை தேர்ந்தவராக இருக்கிறாரோ, இந்த நிதி நிறுவனங்களுக்கு தான் பணத்துல எந்த பணத்தினுடைய விலையை தூக்கி விடணும், எந்த பொருட்களினுடைய விலையை குறைச்சி விடணும், அவங்க நல்லா ஃபார்முலா பண்ணி பண்ணலாம். சோ அவர்கள் நல்லா சிந்திச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க தான் இந்த ஒரு வேலையை அவங்க செய்து இருக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்கிறாங்களாமா, எப்படியாவது இந்த வெள்ளிய அதனுடைய நிலையிலிருந்து கம்மி பண்ணிடணும், தங்கத்தை அதனுடைய நிலைப்பாட்டிலிருந்து உயர்த்திடணும். உயர்த்திட்டோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், தங்கத்தை பயன்படுத்திடுவோம். ஆனா மற்றவங்க குறைஞ்சு போயிட்ட வெள்ளியை தான் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க கிட்ட நம்ம பிசினஸ் வைக்கும் போது எல்லாமே நமக்கு 2 மடங்கு கம்மி ரேட்ல கிடைக்கும். அவங்களுக்கு அது நஷ்டம், ஆனா இது நமக்கு லாபம். ஆனா இது ஒரு வகையில் அவங்க நியாயம் கற்பிக்கிறாங்க. எந்த வகையிலனா, அதுதான் பிசினஸ். சோ இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி பிசினஸ் அப்படின்னா, இதெல்லாம் வியாபார நுணுக்கம், வியாபார தந்திரம், இது இப்படித்தான் நாம அங்க செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் கிட்டத்தட்ட 1816லயே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரிட்டன் ஆரம்பிச்சு இந்த ஒரு திட்டத்தை உலகம் முழுக்க அங்க அமல்படுத்தும் போது இது நடந்து முடிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். ஆனா ரசில் ரொம்ப ஒரு அருமையான கேள்வி கேட்டாரு, அது ரொம்ப சிந்திக்க வச்சுக்க பாருங்க. This use of civilized brains to get the advantage of the heathen is justified as strictly business. என்னன்னா, தேவனை அறியாத அஞ்ஞான மார்க்கத்தார் தங்களுடைய உடல் உழைப்ப நிலத்துல போட்டு உலகத்துக்கே போஷிக்கிற வகுப்பார் இருக்கிற தேசத்தில் இருக்கிற அந்த சாதாரண ஜனங்களை தங்களுடைய அறிவு பெருக்கத்தினால இந்த மாதிரி வஞ்சிச்சுட்டு அதை வந்துட்டு வியாபாரத்தின் தந்திரம் என்று அவங்க சொல்றாங்க. அவங்களை பத்தி கேக்குறாரு, பட் வாஸ் இட் ஜஸ்டிஸ், ஆனா இது நீதியா, ஆர் வாஸ் இட் ஃப்ராட், இல்ல இது அநீதியா, ஃப்ரம் த டிவைன் ஸ்டாண்ட் பாயிண்ட், ஃப்ரம் அப்படின்னா தேவனுடைய பார்வையில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்ல, இட் ஷியர்லி வாஸ் நாட் டூயிங் டு த ஹீதன் நெய்பர் ஆஸ் தே வுட் ஹேவ் த ஹீதன் டூ டு தம். ஏன்னா வசனத்தில் இருக்கு இல்லைங்களா, உங்களை நேசிக்கிறது போல நீங்க என்ன பண்ணிடுங்க. சோ அப்போ உங்களுக்கு என்ன திறன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க என்ன பண்ணணும். இந்த விஷயத்த விவசாயிகளே உங்களுக்கு பண்ணனா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா, ஏற்றுக்க மாட்டீங்கல்ல. அப்ப நீங்க ஏன் இந்த விஷயத்த விவசாயிகளுக்கு நீங்க செய்தீங்க. சோ தேவனுடைய பார்வையில இது ரொம்ப அநியாயம். சோ இப்ப இந்த வால்யூம் ஸ்டடி எல்லாம் கொஞ்சம் வாரமா வச்சுட்டு இந்த பாயிண்ட் மாஸ்டர் செஞ்சீங்க, நம்முடைய டே டு டே லைஃப்க்கு ஒரு அருமையான பாயிண்ட் இருக்கும். நம்ம கூட எந்த பிசினஸ் செஞ்சிட்டாலும், எந்த விதமான காரியங்கள் செஞ்சிட்டாலும், இந்த உலகத்துல தீமை நிறைஞ்ச உலகத்துல அந்த தேவனுடைய பார்வையில நீதியா தான் அங்க நம்ம செய்யணும். ஏன்னா இந்த உலகம் பிசினஸ்க்கு என்ன பண்ணிட்டு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறாங்க, பிசினஸ்னா அப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் என்ன பண்ணணும். தேவன் ரொம்ப சிம்பிளா கேட்பார், உன்னை நேசிக்கிறது போல நீ திறனை நேசிப்பாயா. ரொம்ப அருமையா அது டச் ஆச்சு. ஏன்னா நிறைய சகோதரர்கள் சில பிசினஸ்ல அந்த மாதிரி சூழல் வரும்போது ஆலோசனை கேட்டுருக்கிறாங்க, ஆமா அப்படி செய்யலாமா, கொஞ்சம் அதிகப்படியா வச்சு விற்கலாமா, அப்ப நம்ம கூட கொஞ்சம் இருக்கலாம் போலதான் தெரியுது அப்படிலாம் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த பாயிண்ட் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியம் ஆச்சு. ஏன்னா தேவன் நிச்சயமா அது விரும்புறது. ஏன்னா இன்னைக்கு ரசில் கேட்டா, கேள்வி கேட்டா, சார் நீங்க என்னதான் நியாயம் கற்பிச்சு பிசினஸ் சொன்னாலும் தேவன் எப்படி பாப்பார், எல்லாத்தையும் சமமா இல்ல பாக்குறாரு, அது நீதி இல்லையே. ஆனா இதுதான் அவங்க பண்ணிட்டாங்க அந்த கிரேட் பிரிட்டன் சகோதர சகோதரிகளே. சோ என்னன்னா ரொம்ப ஆச்சரியம், அதுக்கப்புறம் பாடம் பேச நீளுது, அது நமக்கு தேவையில்லை, எல்லாம் ஃபுல் எக்ஸாம்பிள்ஸ். என்ன சொல்றாருன்னா, இது நடந்தது அப்போ அந்த கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி சிந்திச்சு தந்திரமா ஏமாத்தினாங்கன்னு சொல்லலாமா, இல்ல அப்படி நாம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த திட்டத்தை உண்டு பண்ணினது பிரிட்டன்ல இருக்கிற நிதி நிறுவனங்கள் ஐஸ்வர்யவான்கள் மாத்திரம். ஏன்னா அவங்களுக்கு தான் இதனுடைய நுணுக்கங்கள் எல்லாம் போகும். அதுல அவங்க முடிவு எடுத்துட்டு அதைய பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்துச்சு, இந்த இந்த ஒரு சட்டத்தை நீங்க போடுங்கன்னு சொல்லும் போது அங்க உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் பார்த்து, சரி இது ஏதோ ஒரு நல்ல மாற்றம் அப்படிதான் அவங்க சைன் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா அப்படி சைன் பண்ணவங்க எல்லாம் இந்த மாற்றத்தினால ஒரு சில வருஷத்துல ஜனங்களுக்குள்ள நடந்த கொந்தளிப்பு பார்த்து பயந்துட்டு இந்த மாதிரி ஒரு திட்டம் தெரிஞ்சா நாங்க அன்னைக்கு கையெழுத்து போட்டு எடுக்க மாட்டோமே, ஆனா இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு வஞ்சனை தான் அப்படின்னு பெரிய பெரிய அதிகாரிகளே சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியாம அவங்களுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டு இந்த ஒரு மாற்றம் அங்க நடந்திருக்குது. இந்த வெள்ளிய பயன்படுத்துறத தூக்கி வீசி தங்கத்தை கொண்டு வந்து தங்கத்தினுடைய மதிப்பு அதிகமா இருக்கிறதுனால நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், புரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், பரவாயில்ல. ஆனா அது நீங்க படிச்சுட்டீங்கன்னா பொருளை புரியல உங்களுக்கு. சோ ஜனங்களை தந்திரமா வஞ்சித்தது, உலகம் முழுக்க இருக்கிற ஃபார்மர்ஸ் வஞ்சித்தது இப்படியாக அங்க நடந்தது. இதுதான் சொல்றாரு தேவன், நீங்க வந்துட்டு அநியாயமா ஒரு அநியாயம் செஞ்சு, பர்டிகுலர் அநியாயம் செஞ்சு ஒட்டுமொத்த அந்த விவசாய வர்க்கத்தை நீங்க நஷ்ட நீங்க படுத்திட்டீங்க. சோ இது செய்தது கிரேட் பிரிட்டனு, இங்கிலாந்து, இங்கிலாந்துல இருக்கிற நிதி நிறுவனங்கள். சோ தங்களுடைய லாபம், தங்கள் தேசத்தினுடைய லாபம், அதாவது கம்பெனி வச்சிருக்கிறவங்களுடைய லாபத்துக்காக விவசாயிகளை முற்றிலுமே அவங்க தட்டி போகிற மாதிரி இந்த ஒரு காரியம் அவங்க அங்க செஞ்சிருக்கிறாங்க. இது நடந்த போது யாருக்குமே தெரியாது. சரி, தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாட்டலாம்ல அப்படின்னா அது முடியாது. ஏன்னா இந்த சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு உலகம் முழுக்க புழக்கத்துக்கு தங்கம் பேஸ்ட் விஷயம் வந்ததுக்கு அப்புறம், தங்கத்தின் அடிப்படையில வந்ததுக்கு அப்புறம் அதை உடனே மறுபடியும் வெள்ளிக்கு கொண்டு போறதுங்கிறது அது முன்பிருந்த காட்டிலும் மோசமான நிலைமைக்கு வரும். நெக்ஸ்ட், வெள்ளி பழைய நிலைமைக்கு வராதுங்கிறது நமக்கு தெரியும், ஏன்னா வசனத்துல இருக்குது. உங்க பொண்ணு வெள்ளி உங்களை என்ன பண்ணாது, அது தீர்க்க தரிசனம். முதல்ல வெள்ளி இறங்கி இருக்குது. பொதுவா இந்த வசனம் நம்ம இது மாத்திரம் இல்ல, இசேக்கியல் 17 அதிகாரத்து வசனம் கூட, உங்கள் பொண்ணையும் வெள்ளியும் நீங்க என்ன பண்ணிடுவீங்க, தூக்கி வீடு வீசுவாங்க போது. பொதுவா நம்ம லிட்டரலா நினைப்போம், உண்மைதான். ஆனா இதனுடைய ஒரு கிரேட்டர் அப்ளிகேஷன் இந்த ரயிலில் நடந்திருக்கு. உலகம் முழுக்க பணமாக வெள்ளி பயன்படுத்தினாங்க, இப்ப அந்த நிலைமையிலிருந்து வெள்ளி போயிடுச்சு. அப்புறம் தங்கம் பயன்படுத்தினாங்க, கிட்டத்தட்ட தங்கம் கூட உடனே போயிடுச்சு. ஆனா இப்ப தங்கத்தை பேஸ் பண்ணி தான் நடக்குது, வேற ஒரு மெத்தட்ல. அதெல்லாம் நம்ம அதிகமா ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஆனா இப்ப தங்கம் வந்து பேஸ்டா இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட், தங்கம் என்ன ஆயிட்டே இருக்குது பாக்க, ரொம்ப ரொம்ப உயர்ந்து போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட், பொருளாதாரம் ரொம்ப கம்மியாகி போயிட்டே இருக்குது. இதெல்லாம் சில முக்கியமான இண்டிகேஷன். ஏன்னா எப்படி தங்கம் விழும் புரிஞ்சுக்கணும்னா, கொஞ்சம் இந்த வெள்ளி விழுந்த கதையை கொஞ்சம் நல்லா சிந்திச்சோம்னா நமக்கு புரிஞ்சிடும். ஆனா அது நமக்கு கொஞ்சம் அப்பாற்பட்ட டாபிக்கா இருக்குது, ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். சரி, அதெல்லாம் இண்டிவிஜுவல் முடிவு விஷயத்துக்கு விட்டுடலாம். சரி, ஆனா இந்த மாதிரி அவர்களே அங்க செய்து அதன் மூலம் தான் ஜனங்களை வந்து அங்க வஞ்சித்திருக்கிறாங்க என்று அங்க நம்ம பாக்குறோம். எந்த விதத்துல பார்த்தாலும் இது திட்டமிடப்பட்ட ஒரு அநியாயம். ஒரு பெரிய வர்க்கம் இன்னொரு பெரிய வர்க்கத்துக்கு விரோதமா துணிகரமா ஒரு 130-150 வருஷத்துக்கு முன்னாடி அங்க செஞ்சு உலகம் முழுக்க இருக்கிற விவசாயிகளுடைய அழுகைக்கு காரணமாக அங்க மாறிட்டாங்க. சோ இதனால சில விஷயங்கள் சகோதரர் அங்க சொல்றாரு. இதெல்லாம் அறிஞ்சு உணர்ந்த போது விவசாயிகளே கதறினாங்க, கவர்மெண்ட் கிட்ட போய் கதறினாங்க, நிர்வாகங்கள் கிட்ட போய் கதறினாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆனா அவங்க கதறல்களுக்கு பதில் இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இதை கேட்ட உடனே நிர்வாகம் கவர்மெண்ட் இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தாங்க. பார்க்கும் போது இது ஒரு திட்டமிடப்பட்ட அநியாயமான ஒரு வஞ்சனை அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க, ரெண்டாவது பாயிண்ட். ஆனா மூணாவது பாயிண்ட் என்னன்னா, சரி இதை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பழையபடிக்கு வெளியே கொண்டு வந்து தங்கத்தை பின்னுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சா அது இப்ப இருக்க பிரச்சனையை காட்டணும் மோசமான பிரச்சனையை உண்டாக்குங்கிறதுனால வேற வழியே இல்ல, இப்படியே என்ன பண்ணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணித்தான் ஆகணுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, இந்த அநியாயம் நடந்ததுக்கு பின்பு நம்ம பாக்குறோம், இந்த அமைதியாக இருந்த இந்த வர்க்கத்தாரு ஏற்கனவே விழிப்படைஞ்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த அநியாயத்தினால முன்ன பார்க்கலாம் கோபத்தோட வெறுப்புணர்வோட சமுதாயத்துல பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வர்க்கமாக கூட வாய்ப்புல அவங்க இருக்கிறாங்க. அப்படின்னா இவர்கள் ரொம்ப கோபமா இருக்கிறாங்க என்று பாக்குறோம். அதே போல சமுதாயத்துல சிந்திக்கக்கூடிய எல்லா ஜனங்களுமே இந்த மாதிரி ஒரு அழிவு சீக்கிரத்துல வரப்போறத உணர்ந்திருக்கிறாங்க என்று நாம் அங்க பாக்குறோம். கடைசி பாயிண்ட், ஆறாவது பாயிண்ட் சொல்லும் போது, எவிடென்சஸ் ஆன் எவ்ரி சைட் ஆர் தட் A very few years will suffice to bring about such an uprising. So, எல்லா தரப்பும் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு அழிவு, ஒரு எழுச்சி, ஒரு புரட்சி வருவதற்கு வெறும் சில வருஷங்கள் மாத்திரமே போதுமானதாக இருக்கும் என்று அங்க சொல்லி அங்க முடிக்கிறார். சோ இதோட நான் இன்னைக்கு முடிச்சிடலாம் பிரதருடைய அந்த பாடம், அந்த சாப்டர். ஆனா இன்னைக்கு நாம கொஞ்சம் அப்ளை பண்ணணும், அது ஒரு ரெண்டு சில நிமிடம் நான் எடுக்கிறேன். சோ இது இன்னைக்கு உண்மைதான். அதாவது உலகத்தின் அழிவை நெருங்கி கொண்டிருக்கிற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளும் பாக்குறோம் தீர்க்க தரிசனங்களின் படி. ரசூல் அவருடைய காலத்துல விவசாயிகளுக்கு நேர்ந்துட்ட கொடுமைகள் பத்தி அங்க எழுதிட்டார். சோ இன்னைக்கு நாம பார்த்தோம்னா கூட அது உண்மைதான். இன்னைக்கு விவசாயிகள் முன்ன மாதிரி அப்பாவிகளா இல்ல, எல்லாரும் என்ன எடுக்கிறாங்க, நல்லா விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்களை வஞ்சிக்கிற மாதிரி அப்ப நடந்தது போல இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விதை வெளிநாட்டுல இருந்து வருதுன்னு வந்துச்சு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விதைய ஒரு முறை நம்ம நிலத்துல விதைச்சிட்டா அப்புறம் என்ன ஆயிடும் சொன்னாங்க, சரிங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கணும் நீங்க. அந்த வெளிநாட்டுல இருந்து வந்த விதைய ஒரு முறை நம்ம நிலத்துல விதைச்சிட்டோம்னா அந்த நிலம் நெக்ஸ்ட் நம்மளுடைய விதைய ஏத்துக்கவே ஏத்துக்காது. என்ன ஆயிடும் அப்போ? சிம்பிள் பாருங்க, அமெரிக்கன்ஸுடைய தந்திரம் பாருங்க. அந்த விதையை எப்படியாவது செல் பண்ணிடணும், விசிடணும். நம்மளை போன்ற தேசங்கள், விவசாய உற்பத்தி நாடுகள், அந்த ஒரு முறை அந்த விதையை போட்டுட்டோம்னா அந்த மண்ணு நெக்ஸ்ட் முறை அந்த விதைத்தான் எதிர்பார்க்கும், அதுக்கு தான் பலன் கொடுக்கும். அப்ப என்ன ஆயிடும்னா உள்ளுக்குள்ளேயே விதை என்ன முளைக்கிறதுக்காக போடுற விதை இருக்கு இல்லைங்களா, அது பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, விதை நெல்லுன்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ அந்த உற்பத்தி பண்றது உள்ள இருக்கிற தேசத்துல யாருமே பண்ண முடியாது. பண்ணினாலும் அது என்ன ஆயிடும், வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா அதை போட்டாலும் என்ன ஆகாது, முளைக்காது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். உள்நாட்டுல இருக்கிற எல்லா விதை நெல் உற்பத்தியாளர்கள் நஷ்டம் அடைவாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா முளைக்கலன்னு அப்படியே விட்டுட்டு நிலத்தை சும்மா வைக்க முடியாது, விவசாயம் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக. இப்ப நம்ம யார்தான் நாடி இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த விதை விற்கிறவங்கள நாடித்தான் இருக்கும். அதுக்கு ரொம்ப புரட்சி பண்ணி கவர்மெண்ட் அதையோ கேன்சல் பண்ணிச்சு, நிறைய இதெல்லாம் போச்சு. இது நான் சொல்ற ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். அது மாதிரி இன்னைக்கு விவசாயத்துல நிறைய புரட்சிகள் நடக்குது. அது நிறைய விஷயங்கள்ல வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு சாதகமா இருக்கு, விவசாயிகள் அதுக்கு மத்தியில தான் கஷ்டப்படுறாங்க, நிறைய விவசாயிகள் தற்கொலை பண்றாங்க, எல்லாம் நாங்க பாக்குறோம் இல்லைங்களா. சோ இன்னைக்கு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி எலி புடிச்சு சாப்பிட்டுருந்தாங்க இல்லைங்களா நிறைய விவசாயிகள், வறட்சினால, கரண்ட் பிரச்சனையினால. இப்ப கரண்ட் பிரச்சனையினால எவ்வளவு ப்ராப்ளம் விவசாயிகளுக்கு, அதெல்லாம் நிறைய இருக்குது. கவர்மெண்ட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறாங்க, ஓகே, ஆனா எலக்ட்ரிசிட்டியே இல்லையே, ஃப்ரீயா வந்து என்ன பண்றது இல்லைங்களா. உங்களுக்கு இலவசமா கொடுக்குறோம் ஆனா 8 மணி நேரம் கட் பண்ணுவோம்னா அப்புறம் என்ன இருக்காது சரிங்களா. சோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், நாம அதிகமா நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஆனா போய் பார்த்தா தெரியும் அந்த ஃபீல்ட்ல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. நெக்ஸ்ட் சகோதர சகோதரிகளே, முன்கூட்டி ஒரு நாள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த ப்ராசஸினுடைய எக்ஸ்டெண்ட் தான். அதாவது யாக்கோபு 5 அதிகாரம் அந்த 9 வசனங்கள். சோ ஒரு அநியாயம் செய்வதற்கு ஒரு நிர்வாகமே உலகத்துல உருவாயிருக்குது. ஒட்டுமொத்த விவசாயிகள வஞ்சித்து இருக்கிறாங்க சொன்னா இல்லைங்களா, அந்த பினான்சியர் நிதி நிறுவனங்களின் சொந்தக்காரங்க அவங்க திட்டமிட்டு உலகம் முழுக்க எவ்வளவு பெரிய மாற்றம் பண்ணிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட எந்த தலைவர்களுக்கும் அது தெரியாது. அது மாதிரி நஷ்டமாயி ஜனங்கள் விழித்தெழுந்து கேள்வி கேட்கும் பொழுதுதான் அந்த மாற்றுதலுக்கு உரிய கையெழுத்து போட்ட அத்தனை அதிகாரிகளும் முழிக்கிறாங்க. என்னப்பா இது, நல்லது நடக்கும் இல்ல நம்ம போட்டோம், இந்த திட்டம் இப்படி பண்ணிருக்குதுங்க போதுதான் அந்த திட்டத்தை ஏற்படுத்தின ஐஸ்வர்யவான்கள் நிதி நிறுவனங்களுடைய தந்திரம் தெரிஞ்சிச்சு, அவங்க வஞ்சனை தெரிஞ்சிச்சு. ஆனா யாரும் மாற்ற முடியாது, கண்டினியூ பண்ணுங்க, வேற வழி இல்ல, மாற்ற நினைச்சா மோசமாயிடும். இன்னும் அமைதியா விட்டு இன்ன வரைக்கும் இருக்குது. இதே போன்ற ஒரு வகுப்பார்த்தான் இந்த ஐஸ்வர்யவான் வகுப்பார்த்தான் இன்னைக்கு கூட உலகத்துல சில பெரிய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. 2008 அந்த பொருளாதார சரிவுக்கு அவங்க தான் காரணம் என்பது ஒரு செய்தி. அவங்க பெட்ரோலினுடைய விலையை ரொம்ப தந்திரமா கால்குலேட் பண்ணி மாற்றி வச்சு அந்த வீழ்ச்சி வந்ததாக, அதன் மூலம் உலகம் எல்லாம் நஷ்டம் அடைஞ்சு அவங்க பலம் லாபம் அடைஞ்சுதான் ஒரு கருத்து இருக்குது. சமீபத்தில் ஃபாரின்ல இருந்து நம்முடைய சகோதரர்கள் கூட ஒரு சிடி அனுப்பிச்சாங்க, இது விஷயமா ஒரு முக்கியமான வகுப்பா உங்களுக்கு அன்னைக்கு சொல்லியிருக்கு. இதெல்லாம் அவுட் ஆஃப் வால்யூம், சும்மா ஜஸ்ட் அந்த இடத்துல கோட் பண்றேன் உங்களுக்கு, பில்டபர் குரூப் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஸோ உலகத்தில் இருக்கிற ஃபினான்சியர்ஸ், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் தலைவர்கள் சேர்ந்த அந்த குரூப்பு, அவர்கள் தான் இன்னைக்கு சகலத்தையும் நடத்திக்கிறாங்க இந்த உலகத்துல. ஸோ சர்வசாதாரண நடக்கும். எனக்கு நமக்கு ரொம்ப ஆச்சரியம், ரசல் ஃபோர்த் வாலியத்திலேயே அதை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டார். ஸோ அப்படி அந்த நிதி நிறுவனத்தார் அன்னைக்கு பண்ணினாங்க, உலகமே நஷ்டமாச்சு, அந்த அறுக்கிறவர்கள் கூக்கரளிட்டாங்க. ஸோ இந்த ஐஸ்வர்யவான்கள் உலகத்தினுடைய முடிவுக்கு முக்கியமான காரணமா இருப்பாங்க. ஸோ இப்ப கூட நாம அங்க அந்த ஒரு வகுப்பாரு, உலகம் முழுக்க ஒரே கவர்மெண்ட் வரணுங்கிறது அவங்க நோக்கம். ரொம்ப ரகசியமா செயல்படுறாங்க, யார் யார் அங்கத்தினர் உலகத்துக்கு தெரியாது, எங்க மீட்டிங் வைக்கிறாங்க யாருக்குமே தெரியாது, ரொம்ப ரகசியமா அவங்க செயல்படுறாங்க. தெரியல, இந்தியாவினுடைய அம்பானி கூட அந்த மெம்பர்ல ஒருத்தரா இருக்கலாம். இப்படியெல்லாம் அந்த வீடியோல நம்ம பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா சகோதரர்கள் எதுக்கு அனுப்பிச்சாங்கன்னா அந்த ஒரு மூவி டாக்குமெண்டரி பிலிம் யாக்கோபு 5 அதிகாரம் 5வது அதிகாரத்தினுடைய தீர்க்க தரிசனத்துக்கே அனுப்பிச்சாங்க. ஸோ அது எப்படி நிறைவேறிட்டு இருக்கிற நம்ம கண்ணு முன்னால ஜஸ்ட் பாக்குறோம், நீங்க கூட பாருங்க தான் சொன்னாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு தீர்க்க தரிசனம் இப்படியாக கடந்த நாட்கள நிறைவேறி இன்னைக்கும் நிறைவேறிட்டே இருக்குது. ஸோ இது பார்க்கும்போது இந்த அறுக்கிறவர்களுடைய அந்த கூக்குரல் கண்டிப்பா சேனைகளுடைய கர்த்தருக்கு போய் அவரு இந்த உலகத்தை அழிப்பதற்காக அது ஒரு காரணமாக அங்க இருக்குது என்று பார்க்கிறோம். கடைசியா அந்த வசனங்கள்ல சகோதரர் அந்த ஸ்டடி புக்ல வாசிக்கிறார், நீங்க கூட வாசிங்க, நம்ம முடிக்கலாம். இந்த பாடம் அதோடு முடியுது. யாக்கோபு 5:1-9 பாருங்க, அது ரொம்ப முக்கியம் அந்த பாயிண்ட். நீதிமானை நீங்கள் யார் பத்தி பேசுறாரீங்க? ஐஸ்வர்யவான்கள் யார் அவங்க? இன்னொரு வகையில சொல்லும் போது கூலிக்காரருடைய கூலிய அநியாயமாய் வாங்கிட்டவங்க சொல்லிட்டு டக்குன்னு ஒரு இன்சிடென்ட் இது பண்றாரு. நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். யார் அவரு? கிரைஸ்ட். ரொம்ப ஆச்சரியப்படுறதுல பயங்கரமா கோட் பண்றாரு இந்த வசனம். இது கிரைஸ்ட் பத்தி பேசுற இந்த இடத்துல நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து கிறிஸ்து இயேசு பற்றி அங்க சொல்லப்படுது. அவருடைய கொலை இங்க நினைவுபடுத்தப்படுது. எங்க? இந்த உலகத்தின் முடிவுல ஐஸ்வர்யவான்களே எவ்வளோ தந்திரமா வஞ்சனையா கூலிக்காரருடைய பணத்தை எல்லாம் அபகரிச்சு நஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களோ அந்த வகுப்பார் பத்தி பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு ரிஃப்ளெக்ட் பண்றாரு, இப்படித்தான் நீங்க கர்த்தர் இயேசுல கூட என்ன பண்ணீங்க, கொலை பண்ணீங்கன்னா. பிரதர் ரசூல் அழகா சொல்றாரு இங்க பாருங்க, Can it be that the Lord wished us to notice that the Jewish bankers and the financiers more than others are prominent in this fraud of keeping back the wages of the reapers? And is there therefore special significance in the word you killed, you murdered the just one? நீதிமான நீங்க கொலை செய்தீங்கன்னு சொல்லுகிற அந்த முக்கியமான வார்த்தையில கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறாரு. இன்னைக்கு இருக்கிறவங்களை பார்க்கணும், இந்த கூலிக்காரர்களுடைய கூலிய அநியாயமாய் என்ன பண்ணிட்டாங்க, பிடுங்கின வகுப்பாரு யாரா இருக்கும்னா அங்க யூத யுகத்துல கர்த்தர் இயேசுவ கொலை செஞ்சுட்ட யூத மத தலைவர்கள். நெக்ஸ்ட் சொல்ல இருப்பாங்க என்னது, ஜூவிஷ் பேங்கர், அங்க இருந்துட்ட பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் அண்ட் பினான்சியல் நிதி நிறுவனம் வச்சுட்டு இருந்தோம் கர்த்தர் இயேசுனுடைய காலத்துல பாருங்க. சோ இது வரைக்கும் நமக்கு தெரியாது இல்லைங்களா, பரிசேயர் சதுசேயர் வேத பாரகர் செய்துட்ட எல்லா குறைகள் நமக்கு தெரியும். அவங்க என்ன கூட செஞ்சிருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிற ஐஸ்வர்யவான்களுக்கு ஈக்குவலா அந்த காலத்துல அந்த காலத்து கூலிக்காரங்களுடைய கூலி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அபகரிச்சிருந்திருக்கிறாங்க. அப்படி அபகரிச்சதும் இல்லாம கர்த்தர் இயேசுவை கொலையும் செஞ்சிருக்கிறாங்க. அதே போன்ற வகுப்பாரு இப்ப இருக்கிறாங்க, அவங்கள பத்தி பேசும்போது இங்க கர்த்தர் ஆவியில அப்படியே சுட்டி காமிக்கிறார், இதே மாதிரி தாப்பா நீங்க அன்னைக்கு இருந்தவங்களும் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப அருமையா இருந்துச்சு இதை வசனம். நெக்ஸ்ட் படிங்க, படிச்சு முடிங்க. அதோட அங்க சகோதரர் அங்க முடிக்கிறார். ரொம்ப சின்ன பாடம், இதோட நம்மளும் முடிக்கிறோம். அடுத்த வாரம் இன்னொரு புது பாடத்துக்குள்ள அங்க நாம போறோம். தேவன் சாமி இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.